ஓம் சிவாய நம சைவம் டாட் ஆர்கிம். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்த சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது சிவஞான சித்தியார். தலைப்பு சூத்திரம் 8 அதிகாரம் 1. வழங்குபவர் திரு கோமதி நாயகம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிட்டம்பலம் நம சிவாய வாழ்க. எல்லாம் வல்ல சிவப்பரம்பொருளின் திருவருளினாலும் ஸ்ரீ அரவிந்த சிவாச்சாரிய சுவாமிகள் குருவர்களினாலும் சிவஞான சித்தியா சிந்தனை செய்யும் பெரும்பேறு நம் அனைவருக்கும் இந்த இனிய வேளையிலே வாய்த்துள்ளது. செய்வதற்கு அரிய இந்த சிவஞான வேள்வியை செய்வதற்கு குருவருள் பாலித்து அனுமதியும் அருளாசியும் தந்துள்ள புனம்பட்டி கல்யாணபுரி ஆதீன 57வது அருள்பீடத்திலிருந்து சிவஞான செங்கோலோச்சம் ஸ்ரீல ஸ்ரீ ராஜசரவண மாணிக்கவாசகர் சுவாமிகள் திருவடிகளை மனமொழிமைகளால் இறைஞ்சி ஏற்றுக்கொண்டு திருக்கைலாய பரம்பரை திருவாரூர்திரை ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீ பஞ்சாக்கர தேசிக சுவாமிகள் திருவடிகளை மனமொழிமைகளால் இறைஞ்சி ஏற்றுக்கொண்டு ஆதீன முனிபுங்கவர் பெருமான் ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் திருவடிகளை மனமொழிமைகளால் இறைஞ்சி ஏற்றிக்கொண்டு ஆதீன 16வது பட்டத்து குருமூர்த்திகள் ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் திருவடிகளையும் மனமொழிமைகளால் இறைஞ்சி ஏற்றிக்கொண்டு தற்போது 24வது சிவஞான பீடத்திலே விற்றிருந்து சிவஞான செங்கோலோச்சம் ஸ்ரீல ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் திருவடிகளையும் மனமொழிமைகளை இறைஞ்சி ஏற்றுக்கொண்டு சிவஞான சித்தியார் சிந்தனை செய்வதற்கு தொற்படுவோம். நம சிவாய வாழ்க. இதுவரை நாம் சிவஞான சித்தியாரில் 7வது சூத்திரம் வரை நிறைவு செய்திருக்கின்றோம். முதல் 6 சூத்திரத்தில் பொது அதிகாரம் என்று சொல்லப்படும் பிரமாண இயலையும் இலக்கண இயலையும் சிந்தித்தோம். பதி பசு பாசத்தினுடைய பிரமாணத்தையும் பதி பசு பாச இலக்கணங்களையும் சிந்தித்தோம். அடுத்தது உண்மை அதிகாரம் மற்றும் சிறப்பதிகாரம் என்று அழைக்கப்படக்கூடிய 7வது சூத்திரத்திலிருந்து 2வது சூத்திரம் வரை இருக்கக்கூடிய மீதி 6 சூத்திரங்கள் உண்மை அதிகாரம் என்று அழைக்கப்படும். இது ஏன் இந்த பொது அதிகாரம் உண்மை அதிகாரம் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்குன்னா, பெத்த நிலையை பற்றி விரிவாக கூறுவது பொது அதிகாரம். இந்த உலகம் தோன்றி நின்று ஒடுங்குவது, இருவினை, மாயை, ஆணவ மலம், உயிர்களை பற்றிய தன்மை, இலக்கணங்கள், பிரமாணத்தை எல்லாம் கூறுவது பொது அதிகாரம். அடுத்து இந்த உயிர் கைகொள்ள வேண்டிய சாதனம், அந்த முக்தி அடைவதற்கு கைகொள்ள வேண்டிய சாதனம், அந்த முக்தியினுடைய பயன், இதையெல்லாம் விவரித்து கூறுவது உண்மை அதிகாரம் என்று சொல்லக்கூடிய சிறப்பதிகாரம். அந்த உண்மை அதிகாரத்திலே நாம் ஏற்கனவே குருகுருளின் துணை கொண்டு 7வது சூத்திரம் சிந்தனை செய்திருக்கின்றோம். 7வது சூத்திரத்தில் இந்த பதி பசு பாசம் என்ற முப்பொருளிலே சாதனவியலை சாதித்து பெறக்கூடிய அந்த உரிமையுடைய பொருள் எது என்று சிந்திக்கும் பொழுது, அந்த சாதனவியலை சாதனங்களை சாதித்து பெறக்கூடிய உரிமையுடையது பசுதான் என்பதை நம்ம உரிய அளவைகளோடு நிறுவினோம். இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய சூத்திரம் வந்து 8வது சூத்திரம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சூத்திரம், குருவருளை நமக்கு அறிமுகம் செய்யக்கூடிய சூத்திரம். ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள் திருவடிகளை போற்றி பரவி கொண்டு 8வது சூத்திரத்துக்குள் நாம் அனைவரும் செல்வோம். அதற்கு தோற்றுவாய் சுவாமிகள் அருளை செய்கின்றார்கள். மேலை சூத்திரத்தால் சாதித்த பெறும் உரிமை தனக்கே உண்டு என்பது உணர்ந்த உயிர்க்கு அப்பேறு தனக்கு வேண்டற்பாலது என்பதும் அதற்கு சிறந்த சாதனமாவது இது என்பதும் அது வருவாயும் உணர்ந்தன்றி சாதனம் செய்திருக்க மனையெழுச்சி செல்லாமையின் மனையெழுச்சி சேரர் பொருட்டு அவற்றை உணர்த்துவதற்கு எழுந்தது 8வது சூத்திரம். சாதனத்தை எப்படி இந்த உயிர் அடைய முடியும், அந்த சாதனத்தை அடைவதற்குரிய வழி இது, எதன் வாயிலாக அந்த உயிர் சாதனங்களை பெறும் என்பதை விரிவாக கூறுவதுதான் 8வது சூத்திரம். திருச்சிட்டம்பலம் நம சிவாய வாழ்க. 253வது பாடல். மன்னவன் தன் மகன் வேடரிடத்தை தங்கி வளர்ந்து அவனை அறியாது மயங்கி நிற்ப பின் அவனும் என் மகன் நீ என்று அவரின் பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமா போல் துண்ணிய ஐம்புல வேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயர்வுறும் தொல்லுயிரை துண்ணிய ஐம்புல வேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயருறும் தொல் உயிரை மண்ணும் அருட்குருவாகி வந்து அவரின் நீக்கி மலமகற்றை தானாக்கி மலரடி கீழ் வைப்பன் என்பது 8வது சூத்திரம். ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நிய மின்மையின் அரண்களல் சுடுமே என்ற சிவஞான பத சூத்திரத்தினுடைய விரிவு தான் இப்போ நம்ம சிந்திக்கிற இந்த சூத்திரம். இங்கு ஒரு ஓமை சொல்லப்படுகிறது. என்ன ஓமை அப்படின்னா, ஒரு பேரரசர், அந்த அரசனுடைய மகன், இளவரசனாக வர இருக்கக்கூடிய அந்த மகன் இளம் பிராயத்திலே ஏதோ ஒரு காரணத்தினாலே அரச குலத்திலிருந்து நீங்கி காட்டிலே இருக்கக்கூடிய வேடர்களிடம் சென்று மாட்டிக்கொண்டார். சிறு இளம் பிராயத்திலேயே இப்போ வேடர்களால் அவர் வளர்க்கப்படுகிறார். அவர் சுற்றி வேடர்கள் இருக்காங்க. வேடர்களுடைய குல ஒழுக்கம், வேடர்களுடைய செயல்முறை, இதெல்லாம் வாழ்க்கை முறை எல்லாத்தையும் பின்பற்றி இந்த வேடர்களோடு வேடர்களாகவே அந்த அரசகுமாரனும் வளர்ந்து வருகிறான். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த அரசருக்கு அவர் இங்கு இந்த நம்முடைய குமாரன் இந்த வேடர்களிடத்தே சிக்கியிருக்கிறான் என்பது தெரிந்து தன் படைகளோடு சென்று அந்த வேடர்களை வென்று தன் மகனை மீட்டு என் மகன் நீ என்று அறிவிப்பு செய்து தன்னுடைய நாட்டுக்கு அழைத்து வந்து அரண்மனையிலே இருந்து அரச போகங்களை எல்லாம் கொடுத்து அரசனுக்குரிய அனைத்து கலைகளையும் பயிற்றுவித்து கடைசியில் முடிசூடி ஆட்சியையும் கொடுத்து செங்கோலையும் கொடுக்கின்றார் என்று ஒரு உதாரணத்தை சொல்கிறார். அதுபோல துண்ணிய ஐம்புல வேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயருறும் தொல்லுயிரை. இங்கு உண்மையா சொல்லப்பட்டது அந்த அரசனுடைய குமாரன் ஆன்மாக்களாகிய நம் எல்லாரும். அரசன் தேவதேவனாகி மகாதேவன், வேடர்கள் ஐம்புலன் ஐம்புலன். இங்க வந்து மலங்களை சொல்லாம ஐம்புலன்களையே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். ஐம்புலன் வந்து காரியம். ஆணவத்தால் நமக்கு வந்தது கண்மமலம், ஆணவ கண்மத்தால் நம்ம சார்ந்தது மாயாமலம். அந்த மாயாமலத்தினுடைய ஒரு வடிவ ஒரு காரியம்தான் ஐம்புலன். 24 ஆன்ம தத்துவங்களிலே ஐம்புலனும் ஒரு 5 தத்துவமாக இருக்கிறது. அப்போ அந்த 5 தத்துவத்தை சுற்றியே தான் நம்முடைய இருவனை பயனிலிருந்து எல்லாமே நிகழ்கிறது. அந்த 5 தத்துவத்திலேருந்து மீண்டு வருவது ஒரு மிகப்பெரிய சாதனை. அதனால தான் ஆசிரியர் பெருமானார் இந்த இடத்துல அந்த பிறவி என்பதற்கு இந்த சுழலில் நான் மாட்டக்கூடிய அந்த ஒரு நிலையை சொல்லும்போது ஐம்புல வேடர் சுழலில், ஐம்புல வேடர் சுழலில், கருச்சுளியில் வீழாமே காப்பானேன்னு பெரிய புராணத்தில் வரும். கலைச்சிறுவனையான புராணத்தில் கருச்சுளிங்கிறது ஒரு சுழி. ஒரு ஒரு நீரில் வந்து இங்கே சுழல் இருக்க போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே போயிட்டோம் அப்படின்னா வெளியிலையும் வர முடியாது, உள்ளேயும் போக முடியாது. அங்கேயே சுற்றிட்டே இருந்து அப்படியே உயிர் பிரிந்து விடும். இப்போ நம்ம கூட பல ஆறுகளில் பல பல இடங்களில் பார்த்துருப்போம். ஒரு வாட்டர் பாட்டில் ஏதோ அந்த சுழியில் அந்த சுழியில் சிக்கிருச்சு அப்படின்னா சுற்றி கொண்டே இருக்கும். அதுபோல இந்த பிறவி சுழியலாகிய அந்த மிகப்பெரிய அந்த பவத் தொடக்கிலே இந்த உயிர் கிட ஐங்குல வேடரால் அந்த சுழலிலே பட்டு தன்னையும் அறியாது துணைவனையும் அறியாது தன்னை கட்டுப்படுத்தி இருக்கும் மலத்தையும் அறியாது துயர் ஊறுகின்றது. அதான் வார்த்தைகள், இந்த வார்த்தையினுடைய பிரயோகம்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கு. துண்ணிய ஐம்புல வேடர் அப்படின்னா நெருங்கிய ஐம்புல வேடர், ரொம்ப உயிருக்கும் அந்த ஐம்புலனுக்கும் ரொம்ப நெருக்கம், அவ்வளோ நெருக்கம், விட்டு கொடுத்துடவே மாட்டான். சகசமலம்னு சொல்லுவாங்க, விட்டு கொடுக்காத அளவுக்கு இருக்கும் ஐம்புலன். விட்டு இக்கால யாருனாலும் விட்டு கொடுத்துருவோம், இந்த ஐம்புலனை விட்டு கொடுக்க மாட்டோம். நம்முடைய தொடர்பு அப்படிப்பட்டதனால் துண்ணிய ஐம்புல வேடர் சுழலில் பட்டு அப்படியே மத்துரு தயிராகி, அந்த தயிரு அந்த மணிக்கவசாமி கூட சொல்வார், மத்துரு தன் தயிரில் புலன் தீக்கதுவ கலங்கி வித்துருவேனை விடுதி கண்டாய். அது எப்படி இங்கே எங்கேயும் போகமோ அது போல பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு நின்று சுற்றி கொண்டே இருக்கிறோம். நம்ம துணைவனையும் அறியாது, தனக்கு உயிருக்கு துணையாக இருக்கக்கூடிய இறைவனையும் அறியாது. துயர்வரும் தொல்லுயிரை, அது ஒரு மிகப்பெரிய துன்பம். பிறவிகள் தோறும் இந்த உயிர் வந்து துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அது துன்பத்தை அனுபவிக்குது அப்படிங்கிறதே தெரியாமல் அது அந்த துன்பத்தையே இன்பமாக கருதி வாழ்ந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம இதை போய் நம்ம உலகில் யாட்டியாச்சும் சொன்னோன்னா யாராச்சும் நம்புவாங்களா? நான் எங்கே துன்பப்பட்டேன், நல்ல 50,000-1,00,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குகிறேன், ஒரு கவலையும் இல்லை, நிலபுலன்கள் இருக்குது, பேங்க் பேலன்ஸ் இருக்குது, நகை நட்டெல்லாம் இருக்குது, மனைவி மக்கள்னு நல்ல ஒரு போகியாக ஆனந்தமாக வாழ்ந்துட்டுருக்குறேன், எனக்கு என்ன துன்பம் வந்தது? இப்படி தானே சொல்லுவாங்க. இது துன்பமே தெரியாது. அதுதான் அது பெரிய அது மிகப்பெரிய வேடிக்கை அறிய பார்க்கறதுக்கு நம்ம ரொம்ப பரிதாபத்துக்குரிய உயிரோட நிலை. அது துன்பம்னே தெரியாமல் அந்த துன்பத்தை இன்பமாக கருதி வாழ்ந்துட்டு இருக்கும். அது துன்பம்னு அறியக்கூடிய நிலை வரும்போது அந்த உயிர் ரொம்ப ஆழ்ந்த நிலைக்கு சென்று விடும். இதை நம்ம திருநாவுக்கரசு பெருமான் ஒரு பதியத்தை சொல்வார். அன்பர்களுக்கு நான் பலமுறை இந்த பதியத்தை சொல்லி காட்டியிருக்கிறேன். வளைத்து நின்று ஐவர் கள்வர் வந்து என்னை நடுக்கம் செய்ய, தளைத்து வைத்து உலையை ஏற்றி தளலறி மடுத்த நீரில், திளைத்து நின்று ஆடுகின்ற ஆமை போல் தெளிவிலாதேன், இழைத்து நின்று ஆடுகின்றேன் என் செய்வான் தோன்றினேனே. அப்பர் பெருமானுடைய அருமையான திருமுறை. இதில் என்ன சொல்கிறாருனா, ஒரு ஆமை காட்டில் போயிட்டுருக்கு, நடந்து அப்படியே காட்டில் மெதுவாக போயிட்டு இருக்கு, ஆற்றை நோக்கி போயிட்டுருக்கு. ஆற்றை நோக்கி ஒரு ஆமை போயிட்டு இருக்கும் பொழுது அந்த பக்கமாக வந்த அஞ்சு வேடர்களாகிய கல்வர்கள் அந்த ஆமையை பார்த்த உடனே வேகமாக ஓடி வந்து ஆமையை பிடிச்சிடலாம். ஆமைக்கு இயல்பாகவே இறைவன் கொடுத்துருக்கிற அந்த ஓடு இருக்கிறதுனால அந்த ஆமை தன்னை பாதுகாக்கும் வண்ணமாக தன்னுடைய கால்கள் தன்னுடைய தலையெல்லாம் உள்ளே இழுத்து பாதுகாப்பாக இருந்துருக்கு. ஆமையை மற்ற உயிர்களை பிரித்து கொள்கிற மாதிரி கொள்ள முடியாது. அந்த ஆமையை எடுத்துக்கிட்டு போகிறாங்க, எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரியலையே. அந்த ஆமைக்கு ஒரே பயம். அவங்களுடைய அந்த கல்வர்கள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு சென்று அங்கே மூணு கல்லை நட்டு அந்த கல்லுக்கு மேலே மிகப்பெரிய ஒரு அண்டாவை வைத்து அந்த அண்டாவில் நிரம்ப நீரினை ஊற்றி கீழே நெருப்பை வைத்து கொஞ்சம் நேரம் எரிய விட்டுட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பாக நீர் ஆன உடனே அந்த ஆமையை கொண்டு போய் அந்த நீரில் போட்டு மேலே ஒரு மூடியை வச்சு அதுக்கு மேலே ஒரு கல்லை வச்சு மூடிட்டான். அதுதான் வளைத்து நின்று ஐவர் கல்வர். வளைத்து நின்று ஐவர் கல்வர் வந்து என்னை நடுக்கம் செய்ய, முதல்ல பயமுறுத்தினாங்க. தளைத்து வைத்து உலையை ஏற்றி, நினைச்சாலே வெளியே வந்துட முடியாது, மேலே லாக் பண்ணியிருக்கிறாங்க. தளைத்து வைத்து உலையை ஏற்றி தளலெறி மடுத்த நீரில், கீழே நெருப்பெரிஞ்சிக்கிட்டு இருக்கு, மேலே அடைக்கப்பட்டிருக்கிறது, தண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்குது. எப்போவுமே ஆற்றில் குளிர்ச்சியான நீரில் இருந்த ஆமைக்கு இப்போ இந்த தண்ணி வந்து ரொம்ப கொஞ்சம் வெதுவெதுப்பாக நல்லா இருக்குது, சுகமாக இருக்குது. இவர்களையா நான் எதிரின்னு நினைச்சேன், இந்த கல்வர்களை, இவங்கெல்லாம் என்னுடைய கடவுள், ஐவரும் வாழ்க அப்படின்னு ஆமை வாழ்த்துது. மேலே போகுது, கீழே வருது, 360 டிகிரியில் சுற்றுது, ஆனந்தமாக இருக்குது அந்த இடத்துல. இந்த இருவினை பையன் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெருப்பு மேலே போக 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 அந்த நீர் தான் மாயேயம். இந்த மாயினுடைய அனைத்து காரியங்களும் தனுகரண புவன போகம், அந்த மாயத்தில் ஆனந்தமாக அனைத்து தத்துவங்களோடும் கூடி அவ்வளோ ஆனந்த இன்பங்களை அனுபவிக்கிறது. ஒரு கட்டத்தில் இருவினுடைய தாக்கம் அதிகமாகி நெருப்பு முற்றி அது நீர் வந்து சூடு ஏறி அந்த சூட்டிலே துடிதுடித்து அந்த ஆமை இறந்து போய். இப்போ இந்த ஆமையை பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம், இது அறிவில்லாத ஆமையாக இருக்கே அப்படின்னு. இவ்வளோ ஒரு அறிவில்லாத ஆமையை பார்க்க முடியுமா? அந்த ஆமைக்கு நமக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. ஆமைக்கு நமக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. நம்ம வந்து உலகத்தில் இருக்கோம், ஆமை வந்து நெருப்புக்குள்ளே கிடந்தது, அது சூடான நீருக்குள்ளே இருந்தது, அவ்வளோதான் வித்தியாசம். பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. நாம் உலக இன்பங்களை இன்ப 50 நாள் வரக்கூடிய அந்த இன்பத்தை துன்பம்னு கருதாமல் நம்ம மயங்கி இருக்கின்றோம். ஆமையும் வெப்பமான அந்த நீரை துன்பம் நம்ம அழிந்து போயிடோங்கிறது தெரியாமல் ஆனந்தமாக நீந்தி கொண்டு இருந்தது. எவ்வளோ அற்புதமான பாடல் பாருங்கள், அப்பர் பெருமானுடைய திருப்பதி. இப்படியெல்லாம் யார் கிளிப்பிள்ளி கெடுத்து சொல்கிற மாதிரி சொல்ல முடியும்? அப்போ அந்த பாடலுக்கும் சித்தியாரில் உள்ள இந்த கருத்துக்கு எவ்வளோ பொருத்தமாக இருப்பாங்க. துண்ணிய ஐம்புல வேட சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயருறும் தொல்லுயிரை. இப்போ இந்த உயிருக்கு ஆனந்தம் வந்துதா துன்பம் வந்துதா? துன்பம்தான் வந்தது. இப்போ ஐம்புல வேடரில் சிக்கியிருப்பதுனால இந்த உயிருக்கு வரக்கூடிய பெரிய பாதகம் என்ன அப்படின்னா, பிறப்பு இறப்பு. பிறந்துக்கிட்டே இருக்க வேண்டிதான், அதுக்கு வந்து ஒரு முடிவே கிடையாது என்று சொல்லலாம். இதை வந்து நம்ம இந்த பிறப்பிறப்பினுடைய கொடுமையை சொல்லும்போது நம்ம பட்டினத்து பிள்ளைகள் 11 திருமுறையில் திரு கழுமல மும்மணி கோவில் அற்புதமாக சொல்லுவார். நல்ல கவனமாக கேளுங்க, அப்படியே தலை சுத்திரும் அன்பர்களுக்கெல்லாம். எனைப்பல யோனியும் நினைப்பரும் பேதத்து, யாரும் யாவையும் எனக்கு தனித்தனி தாயராகியும் தந்தையராகியும். நம்ம 84 லட்சம் பேதம் யோனி பேதற்கு நம்ம முன்னமே சிந்தித்தோம். 84 லட்சம் வகை நம்ம பிறக்கலாம், ஆனால் உயிர்கள் எண்ணில்லாதன. அது இத்தனை லட்சம் இத்தனை கோடின்னு சொல்ல முடியாது, அது எண்ணில்லாதன அப்படின்னு முன்னமே சொல்லிட்டாங்க. இத்தனை பேர் இதுவரை முக்தி பெற்றாங்க, இத்தனை பேர் இப்போ பிறப்புக்கு வந்திருக்காங்க, இத்தனை உயிர்கள் இன்னும் பிறப்புக்கு வர இருக்கு. இது யாராவது சுவாமிக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. எண்ணில்லாதன என்னவே முடியாது. அப்படிப்பட்ட எண்ணில்லாத உயிர்கள் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் எனக்கு தாயராக இல்லாத உயிரே கிடையாது. எனக்கு தந்தையாக பிறக்காத உயிரும் கிடையாது. நான் அவங்களுக்கு தாயாகவும் இல்லாமல் இருந்ததில்லை, அவங்களுக்கு தந்தையாக இல்லாமலும் போனதில்லை. இப்படி இருப்போம். இந்த கணக்கை நீங்கள் யோசிப்பார். ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்காக இந்த உலகத்தை 100,000 உயிர் இருக்குன்னு வச்சுப்போம். 100,000 உயிர் பேருக்காக சொல்கிறேன், உயிர்கள் எண்ணில்லாதன. 100,000 உயிரில் 100,000 பேர் நமக்கு தாயாக இருந்திருக்காங்க, 100,000 பேர் நமக்கு தந்தையாக இருந்திருக்காங்க. மறுபடியும் இந்த தந்தையாக இருந்த உயிர் நமக்கு தாயாக இருந்திருக்குது, தாயாக இருந்த உயிர் நமக்கு தந்தையாக இருந்திருக்கு. நாம் அவங்களுக்கு தாயாக இருந்திருக்கிறோம், நாம் அவங்களுக்கு தந்தையாக. அப்போ இப்போ 800,000 பிறவின்னு இந்த ரெண்டு வரியில் நமக்கு தெரியும் 700,000 பிறவின்னு பார்த்தேன். முந்து பிறவா நிலனும் இல்லை, அவ்வையின் இரவா நிலனும் இல்லை. இந்த உலகத்தில் நான் பிறக்காத நிலனே கிடையாது, இறக்காத நிலனே கிடையாது. இன்றைக்கி நம்ம ஓசூர், சேலம், திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி, சென்னைன்னு இருக்கலாம், ஆனால் பறந்து விரிந்த இந்த புவனங்களில் நம்ம பிறக்காத இடமே இல்லை. அவ்வளோ பிறப்படுத்திருக்கிறோம், நம்ம இறக்காத இடமே கிடையாது. அவ்வளோ அத்தனை வாட்டி இப்போ பறந்து இறந்துருக்கிறோம். எதான் இந்த மணிக்கவாசகர் சுவாமி சொல்லும்போது, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தே எம்பெருமான் எம்பெருமான். அந்த அந்த இழைப்பு தெரியணும். இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து அந்த காலத்தில் நம்ம எதாவது தப்பு பண்ணோம், லேட்டாக வந்தோம் அப்படின்னா கிரவுண்டை சுற்றி உடச்சுடுவாங்க. இப்போலாம் சொல்கிறாங்களான்னு தெரியல. 100 மீட்டர் தூரம் சுற்றி வேகம் மெதுவாகவும் போகக்கூடாது, வேகமாக உடச்சுடுவாங்க. ஓடி வந்ததுக்கப்புறம் அப்படி இழைக்கும் நமக்கு. அதுபோன்று இந்த பல பிறவிகள் எடுத்து நமக்கு வந்து இந்த இழைப்பு வந்தே ஆகணும். இந்த இழைப்பு, அந்த இழைப்பு வருவரை சாமி காத்துட்ருப்பார். அந்த இழைப்பு எப்போ வரும்னா, இந்த ஐம்புல விடலில் சுக்கி சுழலில் பட்டு அனுபவித்ததையே மீண்டும் மீண்டும் அனுபவித்து ஒரு சலிப்பு இந்த உயிருக்கு தானாக வரும். அதுக்கப்புறம்தான் அந்த உயிருக்கு தெய்வம் என்பதோ ஒரு சித்தமே உண்டாகும் அந்த உயிருக்கு. இதை வந்து நம்ம மாணிக்க வாசக பெருமான் அற்புதமாக சொல்லுவார். போற்றித்திரகவல்ல, அதாவது யானை முதலாய் எறும்பீராகிய ஊனமில் யோனியில் உள்வினைப்படுத்தி, யானையிலேருந்து எறும்பு வர அத்தனை பிறவிகள் எடுத்தாச்சு. மானுட பிறப்பில் மாதா உதிரத்து ஈனமில் கிருவி செறிவினில் பிழைத்தும், தாய் வயிற்றில் வந்து அந்த 10 மாதம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிழைத்து வந்திருக்கிறோம். ஒருமதி தாண்டின் இருமையில் பிழைத்தும், இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும், மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும், ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும், 5 திங்களின் முஞ்சுதல் பிழைத்தும், 6 திங்களின் ஊரலர் பிழைத்தும், 7 திங்களில் தாழ்ப்புவி பிழைத்தும், 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும், 9 வருதிரு துன்பமும் பிழைத்தும், தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரடை பிழைத்தும். 10 மாதம் தாய்க்கும் கடுமையான துன்பம், அந்த குழந்தைக்கும் கடுமையான துன்பம். அந்த துன்பத்தை தாண்டிதான் அந்த பிறப்பை நிகழுது. ஈண்டியும் ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை ஈண்டியும் இருத்தியும் எனப்பல பிழைத்தும், காலை மலமுடு கடும்பகர் பசினிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும், கருங்குழல் செவ்வாய் வெண்ணகை கார்மையில் ஒருங்கியில் சாயல் நெருங்கியில் மதர்த்து கச்சர நிமிர்ந்து கதித்து முன்படைத்து எய்த்திடை வருந்து எழுந்து புடை பறந்து ஈர்க்கிடை போக இளமுலை மாதர்தம் கூர்த்தனையன கொள்ளையில் பிழைத்தும், பித்த உலகர் பெருந்துரை பரப்பினுள் மத்த கலையினும் அபாவிடை பிழைத்தும், கல்வியென்னும் பல்விடல் பிழைத்தும், செல்வமென்னும் அல்லலில் பிழைத்தும், நல்குறவென்னும் தொல்விடம் பிழைத்தும், புல்வரம்பாய பல்துறை பிழைத்தும், தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகி, இவ்வளவு தாண்டாதான் கடைசியில் தெய்வம் என்பதோ சித்தமே வருது. முனிவில்லாததோர் பொருளது கருதலும், 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. பக்தி செய்யணுங்கிற எண்ணம் வந்த பிறகுதான் 6 கோடி மாயா சக்தி வேறு வேறு மாய தொடங்க ஆரம்பிக்கிறது. ஆத்தம்மானார் அயலவர் கூடி நாத்தீகம் பேசி நாத்தழும் பேரினர். நீங்கள் சிவபக்தி செய்கிறீங்கன்னா எத்தனை எவ்வளோ எதிர்ப்புகளுக்கு இடையில நம்ம சிவபக்தி செய்ய வேண்டியிருக்குது. சாதாரணமாக செய்ய முடிகிறதா? எவ்வளோ ஒரு எதிர்ப்புகளுக்கு இடையில நம்ம செய்ய வேண்டியிருக்கிறது. நாத்தீகம் பேசி நாத்தழும் பேரினர். நாத்தீகம் பேசுகிறவங்கன்னா இந்த 5 இன்பந்தான் சிறந்தது, வீணா உனக்கு கொடுக்கப்பட்ட பிறவி வீணாக்கிட்டு இருக்கு, அப்படி பக்தி பண்ணி இந்த ஒரு பிறவி தான் உனக்கு, அதை ஏன் வீணாக்கிற, இந்த உலக போகங்களை அனுபவிக்காம என்று நாத்திகம் பேசுபவர்கள் வருவார்கள். சுற்றமெனும் தொல்பசு குழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும், விரதமே பரமாகவே வேதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டினர், சமயவாதிகள் தத்த மதங்களை அமைவதாக அரற்றி மலைந்தனர், மிண்டிய மாத மாயாவாதமென்னும் சண்டமாதம் சுழித்து அடித்து ஆர்த்து உலோகாயுதனும் ஒன்றிரல் பாம்பின் கலாபேதத்த கடுவிடம் மீதி. இந்த உலோகாயுதனை வந்து பாம்பு விஷத்தமா பாம்பு விஷத்துக்குனே சொல்றார். இந்த உலக இன்பங்கள் வந்து பாம்பு விஷம் போல ஒரு மனிதனை வந்து அழித்து விடும். இந்த உலோகாயுதம் ஒன்றிரல் பாம்பின் கலாபைதத்த கடுவிடம் மீதி, அதிப்பெருமாகிய இணைப்பல சூழவும் தப்பாமே தான் பிடித்தது செலியா, தடலது கண்ட மெழுகது போல துழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாது என்னும் படியேயாகி நல்லில் நல்லிடையரா அன்பில் பசுமரத்தாணி அரைந்தால் போல கசிவது பெருகி கடலென மருகி அகங்குலைந்து அனுகுலமாய் மெய் விதித்து சகம்பே என்று தம்மை சிரிப்ப. எல்லாரும் நம்மளை வந்து பித்தன்னு சொல்லணும், அப்பதான் நம்ம உண்மையிலே பக்தி பண்றோம்னு அர்த்தம். இந்த உலகில் இருக்கிறவன் வந்து நம்மளை மோசமானவன் சொன்னாதான் நம்ம நல்லா இருக்கோம்னு அர்த்தம். உலகில் இருக்க நம்ம நல்லவன் சொல்லிவிட்டானா அவனை போல நாமளும் ஐம்புலனை சார்ந்து இருக்கிறோம் என்று அர்த்தம். அதனால அவங்க பழிச்சாதான் நம்ம நல்லா இருக்கோம்னு அர்த்தம். நானது ஒளிந்து நாடவர் பழித்துறை பூணதுவாக கோணுதில் இன்றி, நம்மளை பழித்து சொல்லக்கூடிய எல்லா சொற்களையுமே நம்ம வந்து அணிகலனாக கொஞ்சம் கூட கவலைப்படாம நாணமின்றி நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சதுரலந்தரிமால் கொண்டு சாரும் கதியது பரமாதிசயமாக கற்றா மனமென கதறியும் பதறியும் மற்றோ தெய்வம் கனவிலும் நினையாது அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை. எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு பாருங்க, நினைச்சு பார்த்தாலே தலை சுத்துது. இந்த பிறவிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கடலை கையால் இந்திய காரியம்னு நம்ம முன்னமே சித்தித்தோம். 84 லட்சம் யோனி வேதம், 4 வகை பிறப்பு, 7 வகை பிறவி, அதில் எதுல எண்ணிலடங்காத பிறவிகள். அதில் கடைசியில் மாட பிறவிலே வந்து உதித்து தெய்வம்ங்கிற சித்தம் உண்டாகி அதுலேயும் சிவபெரும்பொருளை சார்ந்து இருந்து வழிபாடு செய்து கடைசியில் ஒரு குருவை பெறுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிசயம். அது பெரிய அதிசயம், மிகப்பெரிய ஆன்ம யாத்திரையினுடைய பயனாக அது கிடைக்கும். அதான் இங்க சொல்றார், மண்ணும் அரு குருவாகி வந்து அவரின் நீக்கி மலமகற்றி தானாக்கி மலரடிக்கீழ் வைப்பன். சாமி உடனே வந்தா நமக்கு புரியுமா புரியாதே? சாமி காத்திருக்கிறார், எப்ப கொடுத்தா எப்ப இவனுக்கு நம்ம அருள் கொடுத்தா அவன் அதை ஏற்றுக்கொள்வான். முதல்ல நம்ம நோய்வாய்ப்பட்டிருக்கோம், ஒரு டைஃபாய்டு மஞ்சள் காமாலை வந்தவங்களுக்கு போய் அறுசுவை உணவு கொடுக்க முடியாது இல்லையா. முதல்ல அவனுடைய நோயை குணமாக்குறதுக்கான மருந்து முதல்ல கொடுக்கணும். அந்த மருந்து தான் இந்த ஐம்புலன் ஆணவங்கிற அந்த மலத்தை நீக்குவதற்காக கண்ம மாயா மலங்களை சேர்த்தார் சுவாமி. ஆனால் கிடைத்த கண்ம மாயா மலமே உலகம் என்ற இந்த ஆமை போல கருதி இந்த உயிர் மயங்கி பல பிறவிகளை ஈட்டுகிறது, பல பாவத்தை செய்கிறது. அதுலேயும் கடைசியில் இறைவன் திருவருளால் கொஞ்சம் தெய்வம் சித்தம் உண்டாகி கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்டு துரோதன சக்தி அடுத்த அருட்சக்தியாக மாறும்போது குரு வந்துடுறார். இப்போ நமக்கு குரு பொருள் கிடச்சிருக்கு, இந்த பிறவியில் குரு கிடச்சிட்டார் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம இதுகாலம் நம்மகிட்ட துரோதன சக்தியாக இருந்து நமக்கு இருவினை பயனை ஊட்டிய அந்த சக்தி அருட்சக்தியாக மாறிவிட்டது என்றார். அப்போ அருட்சக்தியாக மாறினாதான் குரு பொருள் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இப்போ இத்தனை பேர் இருக்கணும், சுற்றி பார்க்கலாம், நீங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாக இருப்பாங்க, பணி செய்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் இன்னும் நம்ம 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதை விட மோசமாக இருக்கவங்களாம் நம்ம கூட வந்து பார்க்குறோம். நமக்கு ஒரு முப்பொருள் உண்மையை உணர்ந்து பஞ்சாட்சர உபதேசம் பெற்று சிவபூஜை செய்து இவ்வளோ வழிபாடு செய்கிறோம் என்றால் அது வந்து சிவப்பரம்பருனுடைய தனிப்பெருங்கருணை, சாதாரண விஷயம் இல்லை. எங்கள் எல்லா தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பரசிவம் சதாசிவமூர்த்திக்கு ஆணையிட்டு அவர் சுத்தவத்திலே இருக்கக்கூடிய அரியையன் அரனுக்கு உத்தரவிட்டு அவர்கள் ஸ்ரீகண்டருத்திரருக்கு ஆணையிட்டு ஸ்ரீகண்டருத்திரர் மரண சட்டை தாங்கியிருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியருக்கு ஆச்சாரியருடைய ஆன்மறிவு இடமாக கொண்டு நமக்கு அருள் செய்கிறார். இப்போ நமக்கு திருவுருள் எவ்வளோ உயரத்துலேருந்து வருது பாருங்க, எவ்வளோ மேலான இடத்துலேருந்து எவ்வளோ கீழான இடத்த நோக்கி அவர் வர்றார். அதான் திருவாசகத்தை சொல்லுவார், நாயை விட நம்ம கடையாக இருக்கிறோமே, நமக்காக சுவாமி எவ்வளோ தூரம் நிலந்தன்மேல் வந்தருளி நீள் கழல்கள் காட்டி நாயிற்கிடையா மடியிற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. நிலந்தன்மேல் வந்தருளி, அவர் நிலத்துக்கு வர்றார், வந்து அந்த நீண்ட அந்த திருவடியில் கொடுக்குறார், காட்டி நமக்கு அருள் செய்கிறார். அந்த குருவருள் அப்படிங்கிறது ரொம்ப 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 கிடைத்தற்கரிய, இந்த உலகத்தில் பெறுவதற்கரிய பெரும்பேறு குருவருள். ஒரு பள்ளிக்கூடத்தில் பாடம் படிக்கணும் அப்படின்னா அது குருவாத்தியார் வரும். இப்போ அலுவலகத்தை நம்ம சேர்ந்து நம்ம புதுசாக பணிக்கு செய்கிறோம், அங்கே அலுவலக பணிகளாம் கற்றுக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு வழிகாட்டுறதுக்கு மென்டர் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் தேவைப்படுறார். எந்த பொருள் எடுத்தாலும் நமக்கு வந்து ஆசிரியர் ஒரு அந்த வித்தியை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒருவர் தேவை. அதுபோல் இந்த அருளியல்லையுமே சுவாமி நம் போன்ற சகலர்களுக்கு சகலர்களை ஒருவருடைய ஆண்மறிவு இடமாக கொண்டுதான் அருள் செய்கிறார். இப்போ எவ்வளவு கருணை பாருங்க, சுவாமி எவ்வளவு தூரத்திலிருந்து இறங்கி வந்து உயிர்களுக்காக எவ்வளவு கருணையோடு அருள் செய்கிறார். அந்த குருவருள் இந்த பிறவிலே வாய்க்கப்பட்டதே ஆனால் அந்த உயிருக்கு திருவுருள் கண்டிப்பாக உண்டு. அது பக்குவத்தில் மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் அந்த பக்குவத்தில் சத்தினிபாதம் சத்தினிபாதம்னா திருவுருள் சக்தி பதிகிறது, அதில் பல மாற்றங்கள் இருக்கலாம் அந்தந்த உயிர்களுடைய பக்குவத்துக்கு தகுந்த போல. ஆனால் குருவுருள் வர்றது தான் சிறப்பு. குரு அமைச்சிட்டார் அப்படின்னா பஞ்சாட்சர உபதேசம் கிடைச்சிருச்சு, சிவபூஜை பெற்றாச்சு அப்படின்னா அதை விட அந்த உயிர் இந்த உயிர் பெறக்கூடிய உறுதி பயன் வேறு எதுவுமே கிடையாது. அன்பர்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறீங்க, பெரும்பாலான நம்ம திருக்குட்ட அன்பர்கள் எல்லாருமே தீட்சை பெற்றிருக்கிறீங்க. தீட்சை பெறாத அன்பர்கள் அதை இந்த தீட்சையை நோக்கி இந்த வகுப்பின் இந்த சிவஞான சித்தியார் வகுப்பு கற்றதின் பயனாக நீங்கள் வந்து தீக்கையை நோக்கி செல்ல வேண்டும். இன்னும் சில திருமுறை மேற்கோள் நம்ம சிந்தித்து விட்டு அடுத்து சூத்திரத்துக்குள் செல்வோம். இந்த ஐம்புல விட சொல்லும்போதே திருவாசகத்தில் நீத்தல் விண்ணப்பம், காரூறு கண்ணீர் ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய் வேறொரு வேனை விடுதி கண்டாய். ஆற்றங்கரை மரமும் அரசும் ஒன்று. ஆற்றங்கரை இருக்கக்கூடியது, ஆற்றங்கரையோட ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அந்த ஆறு வேகமாக சென்று சென்று இந்த கரையை அரித்து 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 அதனுடைய வேரை அரித்து ஒரு நாள் அந்த மரம் கீழே விழுந்துடும் நீட்டில். அதே போல அரசாட்சியும் நிலையில்லாமல் விழுந்து விடும் என்பது ஒரு முதுமொழி. திருவாசகத்தில் மாணிக்க சுவாமிகளுடைய உபதேசம் என்ன அப்படின்னா, காரூறு கண்ணீர் ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய் வேறொருவேனை விடுதி கண்ட. இந்த ஐம்புல இன்பனால இன்பத்தினால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிறவி வீணாகி கொண்டிருக்கிறது, நேர விரயமாகுது, நம்முடைய காலம் விரயமாகிறது, நம்முடைய கவனம் விரயமாகுது, மேலும் மேலும் நம்ம வினையை எட்டிக்கொள்கின்றோம். ஒவ்வொரு வினைக்கும் அதுக்கு ஒரு எதிர்வினை உண்டு. ஒரு வினையை எட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கு எதிர்வினை உண்டாம், அது பல பிறவிகளுக்கு காரணமாக வித்தாக அமைந்து விடும். காரூறு கண்ணீர் ஐம்புலன் ஆற்றங்கரை மரமாய் வேறொரு வேனை விருதி கண்ட. ஆற்றங்கரை உள்ள மரம் அழிந்தது போல இந்த பிறவி வினாகிவிடும் என்று கூறுகிறார். விழிமிளலை வான் சொட்ட சொட்ட பதிகத்திலையும் அப்பர் சாமியை சொல்வார். திருமறைகளில் பல இருக்கு, ஐவர் கொண்டியில் பட்டு இறக்கினும் என்னை சாமி நீங்க என்னை காத்துறணும் அப்படிம்பார். என்னை மறந்துடாதீங்க, குறிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். அப்புறம் திருவாரூர் திருத்தாண்டத்தை சொல்வார், புலன்களைந்தால் ஆட்டுண்டு போது போக்கி, புலன்களைந்தால் ஆட்டுண்டு போது போக்கி. அந்த தோட்பாவை மரப்பாவை போல புலன் தான் ஆட்டும். கண் இதை பாருனா பார்க்கும், காது இதை கேளுனா கேட்கும், கால் அங்கே போகணும்னா போகும், இதை இதை செய்யணும்னா செய்யும், இதை பேசணும்னா பேசும், பேசக்கூடாத பேசும், கேட்கக்கூடாத கேட்கும், பார்க்கக்கூடாதெல்லாம் பார்க்கும். அதுதான் புலன்களைந்தால் ஆட்டுண்டு. நமக்கு கட்டுப்பட வேண்டிய புலன்களை வைத்து நம்ம நாம கட்டுப்படுத்த வேண்டிய புலன்கள் நம்மை கட்டுப்படுத்தும். அதுதான் புலன்களைந்தால் ஆட்டுண்டு போது போக்கி, பொழுது போக்கி நேரத்தை பொன்னான நேரத்தை வீணாக்கி. புறம்புறமே தெரியாதே போது நெஞ்சே, சலங்கொல் சடை முடிவுடைய தலைவாயென்றும், தக்கன் செய் பெருவேள்வி தகர்த்தாயென்றும், இலங்கையர்கோன் சிரமரித்த இறைவாயென்றும், எழிலாளூர் இடம் கொண்ட எந்தா என்றும், நலங்களிடையே என் தலைமையில் வைத்தாய் என்றும், நாள்தோறும் நவீன்றைத்தாய் நன்மையாமே என்று அப்பர் பெருமான் சொல்வார். திருமுறைகள் இது போன்று எண்ணில்லாத இடங்களில் ஐம்புலனால இந்த உயிர் பெறக்கூடிய துன்பத்தை பல இடங்களில் எடுத்து சொல்லியிருக்கார். நம்ம கண்ணப்ப நாயனார் புராணத்தில் கூட ஒரு பாடல் உண்டு. பெரிய புராணத்தில் நாயனார் வந்து முதன் முதலாக சிலை பயிற்சி பெற்று வேட்டைக்காக போகும்போது அந்த பன்றியை வேட்டையாடுவதற்கு முன் அவங்க அந்த மலை முழுவதும் வலை விரித்திருப்பாங்க. பல ஒளி எழுப்பி கொண்டு எல்லா விடர்களும் ஒளி எழுப்பி கொண்டே விலங்குகளை வேட்டையாடச் செல்வார்கள். அப்போ அவர்கள் விரித்த வலையில் ஒரு மான் வந்து மாட்டிக்கும். வலையில மான் மாட்டி அது வேகமாக தன்னுடைய முழு ஆற்றலையும் கொடுத்து அந்த வலையிலேருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்யும். விடுபட்டு வெளியே வரக்கூடிய நேரத்தில் அந்த மானை சுற்றி ஐந்து வேட்டை நாய்கள் வந்து நின்றும். அந்த ஐந்து நாயும் குலைத்து கடுமையான ஒரு அச்சத்தை உண்டு பண்ணும். அப்போ அந்த மான் மருண்டு இன்னைக்கு என்ன செய்யணும்னு தெரிய தப்பித்து போவதை மறந்து போயிடும் அந்த நாய்களுடைய அச்சுறுத்தலால். அப்போ அந்த ஐந்து நாய்களையும் சேக்கலா பெருமான் ஐம்புலன்களுக்கு ஒப்ப அருமையாக ஒரு பாடல் சொல்வார். பல துறைகளின் பெருவிரலோடு பயில் வலையற நுழைமா, உலமோடு படர்வன தகையுற ஒரு சினமுடு கவர் நாய், நிலவிய இரு வினை வலையிடை நிலை சுழல்பவர். அந்த வலையை வந்து இருவினைக்கிணையா சொல்றார். நல்வினை தீவினையில அறம்பாவம் என்ற அருங்கயிற்றால் கட்டப்பட்டு அதுல சுழண்டு கொண்டிருக்கக்கூடிய உயிர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இது இந்த உலக வாழ்க்கையில நிலையற்றது என்ற ஒரு எண்ணம் வந்து தெய்வம் என்பதோ சித்தம் வந்து அந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட நினைக்கும் பொழுது நெரிசேர் புலனுறு மண்ணிடை தடை செய்த பொறிகளின் அளவுலவே அந்த நல்ல எண்ணம் வந்து விடுபடும் நினைச்ச ஆன்மாவுக்கு தடை செய்வது இந்த ஐம்புலனும் ஐம்பொறிகளும் வந்து தடை செய்கிறது. அந்த நாய்கள் எப்படி மானை அச்சுறுத்தியதோ அதுபோல இங்கு தடை செய்தது என்று கூறுகிறார். நீத்தல் விண்ணப்பத்தில் சொல்வதே எறும்பிடை நாங்கூலன புலனால் அரிப்புண்டு அலந்த விருந்தமியனை விடுதி கண்டாய். எப்படி இருப்பார், ஒரு புழு, நான் புழுன்னா எலும்பில்லாத புழு, தொட்டா இறந்து போயிடும், அவ்வளவு மென்மையான புழு. அந்த புழு கட்டெரும்புகளுக்கு இடையில மாட்டினா அது என்னத்துக்காக, அத போலதான் நாமளும் ஐந்து கட்டெரும்பு கடையில மாட்டிக்கிட்டோம். எறும்பிடை நாங்கூலன ஒன்னு ஒன்னு ஒன்னொன்னு செய்ய கிடைக்குது. கண்ணுங்க பார்க்க சொல்லுது, அப்புறம் காத இன்னொன்னு கேட்க சொல்லுது, ஸ்பரிசம் இன்னொன்னு செய்ய சொல்லுது. எறும்பிடை நாங்கூலன புலனால் அரிப்புண்டலந்த விருந்தமியனை விடுதி கண்டாய் வைய கூற்று ஒடுங்க உருங்கடி போதவையே. உணர்வு உற்றவர் உம்பரும்பர் பெரும்பதமே என்று உத்தரவாச மங்கைக்கரசர் பாடுவார். அதே பதிகத்தில் நீத்தல் விண்ணப்பத்தில் இன்னொரு பாடல் வருவார், ஆணை வெம்பூரில் குறுந்தூரன புலனால் அலைப்புண்டலைந்த அலைப்புண்டேனை எந்தாய் விட்டுறுதி கண்டாய். இப்போ ஒரு ரெண்டு யானை, மிகப்பெரிய யானை, பெரிய யானைகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த யானையை சண்டை போட்ட இடத்துக்கிட்ட ஒரு நாலு செடி இருக்கு, அது என்னத்துக்கு ஆகும் அந்த யானையோட பலத்துக்கு முன். அதுபோல ஐம்புலன்கள் யானை, யானை பலத்தோட அசுர பலத்தோடு இருக்கிறது. அந்த யானைக்கு யானையினுடைய காலு கீழே இருக்கக்கூடிய செடி போல இந்த உயிர் கடந்து என்ன செய்யும் தெரியாம திணறுகின்றது. எவ்வளவு அற்புதமா அந்த ஐம்புலனுடைய அந்த சேட்டை, எவ்வளவு அற்புதமா நம்ம திருமுறைகள். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான உதாரண ஓமைகள் இருக்கு. நீங்க அன்பர்கள் எல்லாருமே இது ஒரு வீட்டு பாடம் எடுத்துங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் திருமுறைகள்ல ஐம்புலனை பற்றிய குறிப்பு வரக்கூடிய ஒரு மூணு பாடல் ஒவ்வொருத்தரும் அடுத்த வகுப்புக்கு எடுத்து வந்து பாடி காட்டுறீங்க. ஐம்புலனை பத்தி மட்டுமே உள்ள குறிப்பு. ஆக இந்த மன்னவனுடைய இந்த அரசகுமாரன் வேடர்கள் இடத்துல சென்று இப்படி மயங்கி கிடக்கக்கூடிய இந்த சூழ்நிலை, அரசனே வந்து என்னுடைய மகன் என்று கூறுகிறார். அப்போ இந்த பாடல் வாயிலாக அருள் சவாச்சார சுவாமிகள் நமக்கு உணர்த்த செய்தி என்னென்னா, நம்ம எல்லாருமே சிவபெருமானுடைய பிள்ளைகள், சிவகுமாரன் சிவகுமாரத்தி என்று சொல்லுகிறார். சிவபெருமானுடைய பிள்ளைகள் தான். அம்மையப்பர்னா சும்மா வெறும் பேச்சுக்காக அம்மையப்பர்னு சொல்கிறது இல்லை, அம்மையப்பர்னா சும்மா ஒப்புக்காக சொல்கிறோம், உண்மையிலே அம்மையப்பர் அவர் தான். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்பது சாஸ்திர வாக்கு. சுவாமியோட பிள்ளைகள் நம்ம, அந்த உணர்வு நமக்கு வரணும். எப்போ அது கொஞ்சம் வர ஆரம்பிக்குதோ அப்போ தான் சுவாமி குருவாக வந்து அருள் செய்கிறார். அப்படி நம்ம சுழல் இருக்கும்போது துணைவனையும் அறியாது துயருறும் தொல்லுயிரை மண்ணும் அருட் குருவாகி வந்து அவர் இன்னைக்கு மலமகற்றி தானாக்கி மலடிக்கில் வைப்பார். இப்போ குருவடிவமாக வந்துதான் சுவாமி திருவருள் செய்வார். குருவருள் வழியாகத்தான் நம்ம திருவருளை பெற முடியும். நம் போன்ற சகலர்கள் குருவருள் வழியாகத்தான் நாம திருவுருளை பெற முடியும். குருவருளை விட்டுட்டு அதை தாண்டி நம்ம நேரடியாக நான் சிவபெருமான்ட்டே எல்லாத்தையும் டீல் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க, அது அறியாமை. சாஸ்திரம் அதுக்கு இடம் கொடுக்கல. யார் யாருக்கு எப்படி எப்படி சுவாமி அருள் பண்ணுவார்னு ஆகமத்தில் விரிவாக சொல்லியிருக்கார். அவர் சுவாமியை அருளிச்சு இருக்கிறார். அந்த விதிக்கு எல்லாரும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். அந்த விதியை மீறி எதுவுமே நடக்காது உலகத்தில்.